அதன் அடிப்படையில் எங்களது பாடப்புத்தகத்தில் தரம் 10 5 பாடங்களும் தரம் 11 6 பாடங்களும் இருக்கின்றது. மொத்தமாக 10 பாட தலைப்புகள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான தலைப்புகள் சிலதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக 3 வருடங்கள், அதாவது 2018, 2019, 2020 ஆகிய ஆண்டுகளில் அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வினாக்கள் எழுப்பக்கூடிய தலைப்புகளையே நாங்கள் அதிகமாக கலந்துரையாட நினைத்திருக்கின்றோம். அதேபோல் இன்றைய பாடமானது நாங்கள் எங்களுக்கு தெரியும், எங்களது வினாபத்திரத்தில் முதலாவது வினாபத்திரம் 40 வினாக்களையும் இரண்டாவது வினாபத்திரத்தில் முதலாவது வினாவானது குறிவினாக்கள் 10 கொண்ட 20 புள்ளிகளை கொண்ட வினாவாகவும் 2 தொடக்கம் 7 வரையான வினாக்கள் எங்களது 10 புள்ளிகளை கொண்ட வினாக்களாகவும் அமைந்திருக்கின்றன. இதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது 12 தொடக்கம் 17 வரையிலான புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வினாபத்திரத்தில் 100 புள்ளிகளுக்கும் 12 தொடக்கம் 17 வரையிலான புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய எங்களது தரம் 10 பாடத்தின் முதலாவது பாட அலகான ஜனநாயக ஆட்சி முறை தொடர்பாக நாங்கள் கற்க இருக்கின்றோம். அதேபோல் ஜனநாயகம் என்றால் என்ன என்று நாங்கள் சற்று நோக்குகின்ற பொழுது ஒரு வாழ்க்கை முறையாகவும் மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஆட்சி முறையாகவும் காணப்படுகின்ற இந்த ஆட்சி முறையின் இந்த தலைப்பினூடாக நாங்கள் கற்று நிறைவு பெறுகின்ற பொழுது, அதாவது முழுமையாக தரம் 10 காணப்படுகின்ற முதலாவது பாட அலகை கற்று முடிக்கின்ற பொழுது பின்வரும் 11 தலைப்புகளுக்கான தேர்ச்சிகளை மாணவர்கள் அடைந்திருக்க வேண்டியது முக்கியமானது என்பதனை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஜனநாயக ஆட்சி முறையின் ஆரம்பமும் பரம்பலும், இரண்டாவதாக ஜனநாயக ஆட்சி முறையின் பண்புகள், மூன்றாவதாக அரசினதும் அரசாங்கத்தினதும் இயல்புகள், நான்காவதாக தேசிய அரசின் ஆரம்பமும் பரம்பலும், ஐந்தாவதாக அரசின் வகிப்பாகம் அல்லது வகிப்பங்கு, ஆறாவதாக ஆட்சி முறையின் இயல்புகளும் பண்புகளும், 7 தலைப்பாக அரசாங்கத்தின் கடமைகளும் கட்டமைப்புகளும், 8 பிரஜைகளின் பொறுப்புகளும் கடமைகளும், 9 அரசின் பிரஜைகளின் மீதான பொறுப்புகள் 10 தலைப்பாக ஜனநாயகம் வெற்றி பெறுவதற்கு தேவையான அம்சங்கள், 11 தலைப்பாக ஜனநாயக ஆட்சி முறையின் முக்கியத்துவம் என்ற 11 தலைப்புகளையும் நாங்கள் அதாவது பரீட்சை நோக்கில் தயார்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு அம்சமாகும்.
குறிஞ்சி குழுகுளம் கல்வி சேவையினூடாக இணைந்துள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் ஜனநாயக ஆட்சி முறை என்ற பாட அலகின் மீது கவனம் செலுத்த உள்ளோம். மாணவர்கள் தங்களது பாட புத்தகத்தை அருகில் வைத்துக்கொள்ளவும், ஒவ்வொரு அலகாக குறிப்பாக பார்த்து கொண்டு போவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக ஜனநாயக ஆட்சி முறையின் அறிமுகம். இங்கே ஜனநாயக ஆட்சி முறை என்றால் என்ன என்பதற்கு முதல் நாங்கள் ஒரு அறிமுகத்தை பார்ப்போம் சிறந்ததாக இருக்கும். அதாவது பண்டைய காலம் தொட்டு மனிதன் தனது தேவைகளை இலகுவாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்து கொள்வதற்காக கூட்டமாக வாழ பழகி கொண்டிருந்தான். இப்போ கூட்டமாக வாழ பழகின்ற மனிதனில் காலப்போக்கில் சமூகம் படிப்படியாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் வளர்ச்சி காண தொடங்கியது. அதாவது சனத்தொகை வளர்ச்சி, சனத்தொகை வளர்ச்சி ஏற்படும் போது மக்களுடைய தேவைகள் அதிகரிக்கும், கண்டுபிடிப்புகள் மேற்கொள்ளப்படும், அப்போ இதனூடாக பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆகவே இவங்க என்ன இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக தங்களை பாதுகாத்து கொள்வதற்காகவும் சமூகத்தின் நடைமுறையை பேணவும் சட்டம் மற்றும் சமாதானத்தை பாதுகாக்கவும் முறையான ஆட்சி முறை ஒன்றை தேவைப்படும். அப்போ இதற்கமைய பண்டைய காலம் தொட்டு உலகில் பல்வேறு வகையான ஆட்சி முறைகள் தோற்றம் பெற்றிருக்கு. உதாரணமாக மன்னராட்சி முறை, பிரபுத்துவ ஆட்சி முறை, சர்வாதிகார ஆட்சி முறை, சோசலிச ஆட்சி முறை, ஜனநாயக ஆட்சி முறை என்பன இவற்றில் சிலவாகும். அப்போ இதில் இந்த ஜனநாயக ஆட்சி முறை இலங்கை உட்பட உலகின் பல்வேறு நாடுகள் தமது நாட்டின் ஆட்சி முறையாக கொண்டுள்ளன. அப்போ இறுதியாக இருந்த சனநாயக ஆட்சி முறை எல்லா நாடுகள்லேயும் பல நாடுகளையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் காரணமாக அதன் மீது நாங்கள் இன்றைக்கு முக்கியத்துவத்தை செலுத்த உள்ளோம். இப்போ இரண்டாவது தலைப்பு சனநாயக ஆட்சி முறையின் ஆரம்பமும் பரம்பரும். அப்போ இங்கு கேட்கப்படுகின்ற வினா தொடர்ச்சியாக பரீட்சையில் வருகின்ற வினாக்கள் இந்த பாடத்தில் காணப்படுது. சனநாயகம் என்றால் என்ன? சனநாயகம் முதன் முதலாக எங்கே தோற்றம் பெற்றது? அடுத்தது சனநாயகத்தின் பண்புகள், அது அடுத்து அதோடு தொடர்புபட்டு வருது சனநாயகம் சம்பந்தமாக கூறப்பட்ட கருத்துக்களை வரைவிலக்கணங்கள். அப்போ முதலாவது கேள்வி, சனநாயகம் என்றால் என்ன? அப்போ இங்கு சனநாயகம் என்றால் என்ன என்பதுக்கு வரைவிலக்கணம், மக்களால் மக்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் ஆட்சி சனநாயக ஆட்சி எனப்படும். இந்த கருத்தை முன்வைத்தவர் அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதியாக திகழ்ந்த ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். அதேபோல் சீலர் என்பவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார், அவரும் தன் கருத்தை முன் வச்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாங்க, சனநாயக ஆட்சி அனைவரதும் உரிமைகளையும் பெற்றுக்கொள்ளும் ஆட்சி முறையாகும். அப்போ இவ சில ரெண்டு வரைவிலக்கணம் நாங்கள் பார்த்தோம், மேலும் பல்வேறுபட்ட தல கலைஞர்கள் வரைவிலக்கணங்களை முன் வச்சிருக்கிறாங்க. இதன் மேலதிகமாக சனம் என்பது மக்களையும் நாயகம் என்பது தலைவனை அல்லது ஆட்சியினையும் குறிக்கின்றது. இதற்கமைய சனநாயகம் என்பது மக்களாட்சி எனவும் பொருள்படும். ஏற்கனவே மக்களால் மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லி பார்த்த அதே நேரம் இங்கே இன்னொரு விளக்கம் வழங்கப்பட்டிருக்குது, சனம் என்பது மக்களையும் நாயகம் என்பது தலைவனையும் அல்லது ஆட்சியினையும் குறிக்கின்றன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலம் சனநாயகம் என்பது மக்களாட்சி என பொருள்பட்டிருக்குது. அதே நேரம் ஆங்கிலத்தில் இதை சொல்கிறாங்க டெமோக்ரஸின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ கிரேக்க மொழியில் டெமோஸ் என்பது மக்களையும் கெரட்டோஸ் என்பது ஆட்சியையும் குறிக்கின்றது. எனவே கிரேக்க மொழியில் இதன் பெயர் மக்களாட்சி ஆகும். அப்போ எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்ட விஷயம், ஜனநாயகம் என்பது மக்களாட்சி. அதே நேரம் அவர்களில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆட்சி செயற்பாடுகளில் மக்களின் பங்களிப்பை பெறும் ஆட்சியே சனநாயக ஆட்சி முறை என மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ சனநாயகம் என்பதற்கு தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்ற வரைவிலக்கணம் மக்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சியில் பங்கு பெற்றுவது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சனநாயக ஆட்சியானது மேலைத்தேய பிரதான காலம் முதல்ல மேலைத்தேய மற்றும் கீழைத்தேய நாடுகளில் செயற்படுத்தப்பட்டுள்ளமைக்கான ஆதாரங்கள் சான்றுகள் கிடைக்கப்பெற்றிருக்கு. இதில் குறிப்பாக நம் ஜனநாயகத்தின் பிறப்பிடமாக சொல்லப்படுகின்ற ஏதென்ஸ், கிரேக்கத்தின் ஏதென்ஸ் நகராட்சி நேரடி சனநாயக ஆட்சியின் அம்சங்களை அடிப்படையாக கொண்டிருந்தேன்னு சொல்லி சொல்லப்படுது. இதன் பிரதான ஆட்சி நிறுவனமாக காணப்பட்டிருக்கு மக்கள் மன்றம். இப்போ மக்கள் மன்றம் என்னன்னு சொன்னால், ஒரு இடத்துல மக்கள் ஒன்று கூடி தங்களது விருப்பங்களை நேரடியாக கேட்டறிஞ்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக ஆட்சியில் பங்கு கொள்ள சகலருக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. இது நேரடி ஜனநாயகம்னு சொல்லி நாங்கள் பிற்பாடு பார்க்க இருக்கிறோம், நேரடி ஜனநாயகம்னு சொல்லி சொல்லப்பட்டது. இப்போ ஜனநாயகம் இங்கே மக்கள் மன்றத்தினூடாக செயற்பட்டிருக்கு. இதில் மக்கள் அனைவரும் பங்கு பற்றியிருக்கிறாங்க. இருந்தாலும் இதில் பெண்களுக்கும் அடிமைகளுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் பங்கு கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்படலை. இது மேலைத்தேயத்தின் நிலையாக காணப்படுது. அதே போல கீழைத்தேயத்திலையும் சனநாயகம் இருந்தது என்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக கிறிஸ்துக்கு முன் 6வது நூற்றாண்டில் இந்தியாவில் வஜ்ஜி எனும் ஆரியரின் குடியேற்ற அரசொன்றில் குழுவாட்சி முறை நிலைமைக்கான வரலாற்று ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. இவங்களுக்கு எப்படி ஆதாரம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கூட்டங்களும் கலந்துரையாடல்களும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க, பேச்சு கலந்துரையாடி இருக்கிறாங்க, இது பொதுவாக எல்லாரும் சேர்ந்து செயற்பட்டிருக்கிறாங்க. அதே நேரம் ஒற்றுமையாக ஒன்று கூடியிருக்கிறாங்க, ஒற்றுமையான கலந்துரையாடல்கள், ஒற்றுமையாக கலைந்து செல்லல், இதுவும் அங்கே இருக்கிற ஒரு பண்பாக காணப்பட்டிருக்குது. அதே நேரம் இயற்றப்பட்ட சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துதல், அவற்றை பின்பற்றிருக்காங்க, நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, பின்பற்றியிருக்காங்க, மூத்தவர்களுக்கு மதிப்பளித்திருக்கிறாங்க, அவர்களது ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் மதித்து பின்பற்றியிருக்காங்க. இவ்வாறான பண்புகளை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே கீழைத்தேச நாடுகளின் ஆட்சி முறையிலும் சனநாயக பண்புகள் பின்பற்றப்பட்டமை அவதானிக்க முடிகின்றது. அப்போ சனநாயக பண்புகள் மேலைத்தேயம் கீழைத்தேயம் என்ற எல்லா பிரதேசங்களிலையும் பின்பற்றப்பட்டிருக்கு என்பது இதன் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இதில் அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போகணும்னு சொன்னால், சனநாயக ஆட்சி முறையின் பண்புகள் பிரதானமான தலைப்பு ஒன்று இருக்குது. இப்போ சனநாயக ஆட்சி முறை இரண்டு பிரதான பிரிவுகளை கொண்டிருக்குது. அதில் ஒன்று நேரடி சனநாயகம், அடுத்தது மறைமுக சனநாயகம். ஏற்கனவே நேரடி சனநாயகத்தின் பிறப்பிடமாக நாங்கள் கிரேக்கத்தை சொல்கின்றோம். அப்போ கிரேக்க நகராட்சியில் இடம்பெற்ற இந்த மக்கள் மன்றம் நேரடி சரணாயகத்துக்கு உதாரணமாக காணப்பட்டிருக்குது. அப்போ இங்கே என்னன்னு சொன்னால், மக்கள் அனைவரும் நாட்டின் ஓரிடத்தில் ஒன்று கூடி நேரடியாகவும் விரைவாகவும் ஆட்சி நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடி அவர்களின் விருப்பத்திற்கு அமைய தீர்மானம் எடுக்கும் முறையாகும். இந்த கருத்தை முன்வைத்தவர் பேராசிரியர் கானர் என்பவர் இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. இப்போ நேரடியான ஆட்சி முறை தற்காலத்தில் நடைமுறை படுத்துவதில் பிரச்சனைகள் இருக்குது, இப்போது நடைமுறையில் இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அரசினுடைய நிலப்பரப்பு விசாலமாக காணப்படுகின்றமை, அரசுகள் அதிக சனத்தொகையை கொண்டிருத்தல், சமூக தேவைகளின் சிக்கல் வாய்ந்த தன்மை, எல்லா பிரஜைகளையும் ஓரிடத்தில் ஒன்று திரட்டுவதில் உள்ள சிரமம், இந்த காரணங்களால் நேரடி ஜனநாயகம் இன்றைக்கு நடைமுறையில் இல்லை, குறைவாக சில பிரதேசங்கள் சில இடங்கள் நடந்தாலும் முழுமையாக அந்த ஜனநாயக முறை இன்றைக்கு நடைமுறையில் இல்லாத வகையில் காணப்படுது. இதற்கு மாறாகத்தான் மறைமுக சனநாயகம், அதாவது பிரதிநிதித்துவ சனநாயகம் என்ற ஜனநாயக முறை நடைமுறைப்படுத்தப்படுது. இங்கே நேரடி ஜனநாயக முறையில் உள்ள சிக்கல்களை மனதில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்து அவர்கள் மூலம் நாட்டின் ஆட்சி செயற்பாடுகள் நடாத்தப்பட்டன. இது மறைமுக ஜனநாயக ஆட்சி முறை என்று சொல்லப்படுகின்றது. இது 17 நூற்றாண்டில் இது ஐரோப்பாவின் பிரதான ஆட்சி முறையாக காணப்பட்டது. பிற்காலத்தில் இது மேலும் வளர்ச்சி கண்டு அதன் விளைவாக பாராளுமன்றம் என்ற பிரதிநிதித்துவ நிறுவனங்கள் தோற்றம் பெறுவதற்கு இது காரணமாக அமைஞ்சிருக்குது.
அன்பான மாணவர்களே, நாங்கள் இதுவரையும் ஜனநாயக ஆட்சி முறையின் வகைகள் என்ற ரீதியில் நேரடி ஜனநாயகம், பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்ற அம்சங்களை இறுதியாக கற்றோம். அதில் நேரடி ஜனநாயகமானது சமகாலத்தில் பின்பற்றப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கின்றது என்பதற்கான ஆதாரங்கள் காணப்படுவதோடு, சமகால ஜனநாயக அரசுகளில் காணப்படுகின்ற இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயக ஆட்சி முறையிலே நேரடி ஜனநாயகத்தின் சில பண்புகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக மக்கள் தீர்ப்பு, ஒப்பம் கோடல் போன்ற விடயங்களை நாங்கள் எடுத்துக்காட்டலாம். பொதுவாக இலங்கை, ஐக்கிய அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளிலே இவ்வாறான நேரடி ஜனநாயகத்தின் பண்புகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதன் அடுத்தபடியாக நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம், ஒரு ஜனநாயக ஆட்சி முறை, அதாவது நேரடி ஜனநாயகம், மறைமுக ஜனநாயகம் என்று பார்க்கின்ற பொழுது, சமகாலத்தில் காணப்படுகின்ற பிரதிநிதித்துவ ஜனநாயக முறையில் காணக்கூடிய முக்கியமான பண்புகள் அல்லது அம்சங்கள் என்ற ரீதியில் நாங்கள் கண்காணிக்க வேண்டிய விடயங்களை சற்று பார்த்துக்கொள்ளலாம். மாணவர்கள் தேவைக்கேற்ற வகையில் அதாவது சுருக்கமாக நாங்கள் குறித்து வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் முக்கியமான 6-8 தலைப்புகள் இருக்கின்றன, 8 அம்சங்கள் இருக்கின்றன. அதிலே முதலாவதாக காணப்படுகின்ற அம்சம், ஆட்சியாளர்கள் சர்வசன வாக்குரிமை மூலமாக தெரிவு செய்யப்படல். 1வது அம்சம், சர்வசன வாக்குரிமையின் மூலமாக ஆட்சியாளர்கள் தெரிவு செய்யப்படல். ஜனநாயக ஆட்சி முறையில் காணப்பட வேண்டிய முக்கியமான 2வது அம்சமாக அரசியல் கட்சி முறை காணப்படல். 3வது விடயமாக தேர்தல் தொகுதி முறைகள், அதாவது தெரிவு செய்யப்படுகின்ற ஆட்சியாளர்கள் தேர்தல் தொகுதி முறையினூடாக தெரிவு செய்யப்படுதல். 4வது அம்சமாக சுதந்திரமும் நீதியுமான தேர்தல் நடத்தப்படுதல். அடுத்ததாக சுதந்திரம், சமத்துவம், உரிமைகள் என்ற அம்சம் பேணப்படுதல். அடுத்ததாக அரசியல் யாப்புக்கு இணங்க ஆட்சி நடத்தப்படுதல். அடுத்ததாக ஊடக சுதந்திரம் காணப்படுதல். அடுத்ததாக நீதித்துறையின் சுதந்திரம். அடுத்ததாக நாங்கள் சட்டத்தின் ஆட்சியும் சட்டத்தின் முன் சகலரும் சமன் என்ற அம்சங்களை நாங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக சொல்லப்பட்ட ஆட்சியாளர்கள் சர்வசன வாக்குரிமை மூலமாக தெரிவு செய்யப்படுதல் என்பதனை சற்று பார்ப்போமானால், சர்வசன வாக்குரிமை என்றால் என்ன என்பதனை சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். வயது வந்த, அதாவது குறிப்பிட்ட ஒரு வயது எல்லையை அடைந்த ஆண் பெண் இருபாலாருக்கும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் வழங்கப்படுகின்ற வாக்குரிமையானது சர்வசன வாக்குரிமை என்று அழைக்கப்படும். அதாவது ஆண் பெண் என்ற பாகுபாடு, மொழி, மதம், தொழில், வருமானம் என்ற எந்த விதமான காரணிகளையும் வைத்து வாக்குரிமைகள் மட்டுப்படுத்தப்படாமல் அனைவருக்கும் வழங்கப்படுகின்ற வாக்குரிமையே நாங்கள் சர்வசன வாக்குரிமை என்று அழைப்போம். அதன்போது இலங்கையில் காணப்படுகின்ற, தற்பொழுது காணப்படுகின்ற இரண்டாம் குடியரசு யாப்பின் 13வது உறுப்புரையின் கீழ் வருமாறு சொல்லப்பட்டிருக்கின்றன. இலங்கை குடியரசின் இறைமை மக்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ள இறைமை கைமாற்றத்தகாதது. ஆட்சி முறையின் அதிகாரம் அடிப்படை உரிமைகள் வாக்குரிமை என்பவற்றை உள்ளடக்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சர்வசன வாக்குரிமை மூலமாக தெரிவு செய்யப்படுகின்ற அம்சங்கள் முக்கியமானது என்பதற்கு ஆதாரமாக காணப்படுகிறது. இவ்வாறாக காணப்படுகின்ற இந்த சர்வசன வாக்குரிமையை நாங்கள் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்கலாம். அண்மை காலத்தில் நாங்கள் சந்தித்தது போன்ற தேர்தல்கள், இரண்டு தேர்தல்களை சந்தித்தோம். ஒன்று ஜனாதிபதி தேர்தல், இரண்டாவது பொது தேர்தல். அதே போல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் நடைபெறும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் வாக்குரிமையை பயன்படுத்துகின்றோம், ஆட்சியாளர்களை தெரிவு செய்கின்றோம். அதன் அடிப்படையில் எவ்வாறு நாங்கள் இவ்வாறான ஆட்சியாளர்களை தெரிவு செய்கின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது, அங்கு அரசியல் கட்சி முறை ஒன்று காணப்படுகிறது. இரண்டாவது அம்சம் அரசியல் கட்சி முறை. இங்கு அரசியல் கட்சி முறை என்று பார்ப்பதற்கு முன்னர் அரசியல் கட்சி என்றால் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் அறிந்திருக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கும். அதாவது அரசியல் கட்சிகள் என்றால் என்ன என்பது சம்பந்தமான ஒரு விளக்கம் எங்களுக்கு தேவை. அதன் அடிப்படையில் ஸ்டேலி என்ற அறிஞரின் கூற்றுக்கிணங்க, ஒழுங்கமைக்கப்பட்ட அபிப்பிராயங்களை கொண்ட நிறுவனங்கள் கட்சியாகும். ஒழுங்கமைக்கப்பட்ட அபிப்பிராயங்களை கொண்ட நிறுவனங்களே அரசியல் கட்சியாகும். அடுத்ததாக மேக்ஸ் வெபர் என்ற அறிஞரின் கூற்றின்படி, சர்வசன வாக்குரிமை, பொதுமக்கள் அபிப்பிராயம், ஜனநாயகம் போன்றவற்றின் குழந்தையே அரசியல் கட்சி. மீண்டும் பார்த்தோமானால் சர்வசன வாக்குரிமை, பொதுமக்கள் அபிப்பிராயம், ஜனநாயகம் போன்றவற்றின் குழந்தையே அரசியல் கட்சி என்று கூறப்பட்டிருக்கிறது. இவற்றினை நாங்கள் அடிப்படையாக கொண்டு அரசியல் கட்சி என்றால் என்ன என்பதற்கான ஒரு பொதுவான வரைவிலக்கணத்தை கட்டியெழுப்புவோமானால், பொதுவான ஒரு வரைவிலக்கணத்தை முன்மொழிய முற்படுவோமானால், அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதனூடாக மக்களுக்கு சேவை செய்ய முற்படுகின்ற ஒரு மக்கள் கூட்டம் அரசியல் கட்சியாகும். ஒருவாறு சொல்லலாம், அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதனூடாக மக்களுக்கு சேவை செய்ய முற்படுகின்ற ஒரு மக்கள் கூட்டம் அரசியல் கட்சியாகும். வேறு முறையில் சொல்வதானால், தம்மோடு வேறுபட்ட சமூக பொருளாதார அரசியல் கொள்கைகளை கொண்ட, தம்மோடு வேறுபட்ட சமூக பொருளாதார அரசியல் கொள்கையை கொண்ட குழுக்களோடு போட்டியிட்டு அரசியல் அதிகாரத்தினை பெற்று மக்களுக்கு சேவை செய்ய முற்படுகின்ற ஒரு குழு அரசியல் கட்சியாகும். இவ்வாறு இருக்கின்ற இந்த அரசியல் கட்சி நாங்கள் அரசியல் கட்சி முறை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இவ்வாறு காணப்படுகின்ற கட்சிகள், அதாவது அரசியல் கட்சிகள், அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதில், அதாவது ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதில் எவ்வாறான பங்களிப்பை செலுத்துகிறது என்பதனையே அரசியல் கட்சி முறை குறித்து நிற்கிறது. அதாவது அரசியல் கட்சிகள் பல காணப்படுகின்றன. அந்த அரசியல் கட்சிகள் எவை அதிகாரத்தை பெறுவதில் முன்னணி வகிக்கின்றன என்பதனை குறித்து காட்டுவதுதான் நாங்கள் அரசியல் கட்சி முறை என்று கூறக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் அரசியல் கட்சி முறையினை, அரசியல் கட்சி முறையினை நாங்கள் ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை என மூன்று வகைகளாக பிரிக்கலாம் அல்லது கூறலாம். ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. நன்றாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கட்சி முறை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு அரசியல் எல்லைக்குள், ஒரு அரசியல் எல்லைக்குள், அரசியல் இல்லை என்று சொல்லப்படுவது இங்கு ஒரு நாட்டை குறிக்கும். அரசியல் இல்லை என்று சொல்லப்படுவது நாட்டை குறிக்கும், ஒரு நாட்டை குறிக்கும். உதாரணமாக இலங்கை என்றால் இலங்கை அரசியல் எல்லைக்குள். ஒரு நாட்டின் அரசியல் எல்லைக்குள் ஒரே ஒரு கட்சி மாத்திரம் காணப்படுவதோடு அது தொடர்ச்சியாக ஆட்சியை கைப்பற்றி கொண்டு இருக்கின்ற நிலை காணப்படுமாயிருந்தால் அதை நாங்கள் ஒரு கட்சி முறை என அழைப்போம். ஒரு கட்சி முறை என்பது ஒரு அரசியல் எல்லைக்குள் ஒரு கட்சி மாத்திரம் காணப்படுவதோடு அது தொடர்ச்சியான ஆட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுமாயிருந்தால் அதை நாங்கள் ஒரு கட்சி முறை என அழைப்போம். உதாரணமாக நாங்கள் முன்னாள் மக்கள் சீனா, கியூபா, வட கொரியா போன்ற நாடுகளை நாங்கள் நினைச்சலாம், கூறலாம். இவை இங்கு காணப்படுகின்ற கட்சிகள் பொதுவாக சோசியலிச கட்சிகளாகவே காணப்பட்டிருக்கின்றன. ஒரு கட்சி முறை நிலவுகின்ற நாடுகளில் சோசியலிச கட்சிகளாகவே காணப்பட்டிருக்கின்றன. அதேபோல் இரு கட்சி முறை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு அரசியல் எல்லைக்குள், ஒரு நாட்டுக்குள் பல்வேறு கட்சிகள் செயற்படுகின்ற போதும், பல்வேறு கட்சிகள் செயற்படுகின்ற போதும் இரு கட்சிகள் மாத்திரம் ஆட்சி அதிகாரத்தினை பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால், இரு கட்சிகள் மாத்திரம் ஆட்சி அதிகாரத்தினை பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் நாங்கள் அதனை இரு கட்சி முறை என்று சொல்வோம், இரு கட்சி முறை என்று சொல்வோம். இரு கட்சி முறைக்கு சிறந்த உதாரணங்களாக நாங்கள் பெரிய பிரித்தானியா என்று சொல்லப்படுகின்ற இங்கிலாந்தினையும் அமெரிக்காவையும் சுட்டிக்காட்டலாம். அமெரிக்காவையும் பெரிய பிரித்தானியாவையும் சுட்டிக்காட்டலாம். இலங்கையை பொறுத்தவரையில் அவை இரு கட்சி கூட்டு முறை என்ற விசேடமான ஒரு பெயர் கொண்டே இதுவரை காலமும் அழைக்கப்பட்டது. அண்மை காலம் வர காட்டியும் நாங்கள் இலங்கை நாங்கள் இரு கட்சி கூட்டு முறை, அதாவது ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்த தனித்தனியாக ஆட்சி அமைக்காமல் இணைந்த கட்சிகளினூடாக தமது அதிகாரத்தை மாற்றி மாற்றி அமைத்து கொண்டதன் காரணமாக நாங்கள் இரு கட்சி கூட்டு முறை என்றே அதனை அழைத்தோம். ஆனால் சமகாலத்தில் அதன் தன்மையானது சற்று மாறியிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பல கட்சி முறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகைக்குள் இலங்கையானது மாறியிருக்கிறது. பல கட்சி முறை என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு அரசியல் எல்லைக்குள் பல கட்சிகள் செயற்படுகின்ற பொழுது அதில் ஏதாவது ஒரு கட்சியின் ஆட்சி பீடம் ஏறுமாக இருந்தால் அல்லது ஆட்சி அதிகாரத்தினை கைப்பற்றி கொண்டு ஆட்சி நடத்துமாக இருந்தால் அதனை நாங்கள் பல கட்சி முறை என்று அழைக்கலாம். இதற்கு சிறந்த உதாரணமாக நாங்கள் இந்தியாவை குறிப்பிடுவதோடு இத்தாலி, இலங்கை போன்ற நாடுகளையும் நாங்கள் சொல்லலாம். அண்மை காலத்தில் புதிதாக இலங்கையில் தோற்றம் பெற்ற கூட்டணியாக சேர்ந்த இரண்டு கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கும் வந்திருக்கிறதன் காரணமாக நாங்கள் சமகாலத்தில் இலங்கையை நாங்கள் பல கட்சி முறை என்ற அமைப்புக்குள்ளேயே நாங்கள் சொல்ல வேண்டும். கட்சி முறை அடுத்த தலைப்பாக நாங்கள் கலந்துரையாட வேண்டியிருப்பது அரசியல் கட்சி முறையின் அனுகூலங்கள் ஆகும். அரசியல் கட்சி முறையின் அனுகூலங்கள் மக்களை, அதாவது அரசியல் கட்சி முறையின் அனுகூலங்கள் என்று பார்க்கின்ற பொழுது மக்களின் கருத்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்துக்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுவதோடு எதேச்சை அதிகாரத்தை தடுக்கின்ற வகையில் ஆட்சி முறை காணப்படும். ஆளுங்கட்சியின் பாதகமான தீர்மானங்களை விமர்சிப்பதுடன் தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இங்கு காணப்படும். நான்காவது அம்சமாக மக்கள் சமூகத்தில் காணப்படுகின்ற பல்வகமை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு ஆட்சி முறையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது நாங்கள் அரசியல் கட்சிகளினூடாக நாங்கள் பிரதிநிதித்துவத்தை செய்கின்ற பொழுது பல்வகை சமூகத்தை கொண்ட எங்கள் இலங்கையானது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு ஆட்சி முறையினை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த அரசியல் கட்சிகளினூடாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜனநாயக பண்புகள் என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் ஜனநாயக ஆட்சி முறையில் இருக்கின்ற இரண்டு பண்புகளை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதேபோல் ஏனைய பண்புகளும் இருக்கின்றன. இதனை நாங்கள் தொடர்கின்ற வகுப்பறைகளிலே நாங்கள் கற்கலாம் என்று நினைக்கின்றேன்.